Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillahi rabbil alamin. Salatu wassalamu ala asrafil anbiya'i Muhammadin al-mursalin wa ala alihi wa sahbihi wa man tabi'ahum bi ihsanin ila yaumiddin. Fa'udhu billahi minash shaitanir rajim. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال تعالى: وأذن في الناس بالحج يأتوك رجالا وعلى كل ضامر يأتين من كل فج عميق. أنبكني இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தொடர்ச்சியாக நடைபெறுகிற இந்த இஸ்லாமிய வகுப்பில் இன்றைக்கு நாம் எல்லாம் இங்கே ஒன்று குழுமுகிற நல்லதோர் வாய்ப்பினை வல்ல ரஹ்மான் நமக்கு வழங்கியிருக்கிறார். அதனால் இங்கே வருகை தந்திருக்கிற சகோதர சகோதரிகள் இதில் கவனங்களை அங்கும் இங்கும் திசை திருப்பாமல், குறிப்பாக பக்கத்தில் இருப்பவர்களிடத்திலே பேச்சு கொடுக்காமல் அமைதியாக இருந்து அமர்ந்து இங்கே பேசப்படுகிற விஷயங்களை உள்வாங்கி அதன் மூலம் படிப்பினை பெறக்கூடிய நன்மக்களாக வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்க வேண்டும் என்று துவா செய்தவனாக என்னுடைய உரைக்கு நுழைகிறேன். இன்றைக்கு ஹஜ் தரும் படிப்பினைகள் என்கிற தலைப்பு இன்றைய வகுப்பிற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த தருணத்தில், இந்த சூழ்நிலையில் பேசப்பட வேண்டிய, நினைவு கூற வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம்தான் இந்த ஹஜ் என்பது. என்ன, நாடே பல பிரச்சனைகள் இருக்குது. ஊர்ல போனா ஜிஎஸ்டி, இங்க இருக்கிற பிரச்சனையை சொல்ல முடியாது, ஆனா பிரச்சனைகளோடு இருக்கிறாங்க எல்லாரும். அதையெல்லாம் பத்தி பேசாம இப்படி அஜி நோன்பு இப்படியே கொண்டு போறீங்களே என்று நீங்கள் யாரும் நினைக்க மாட்டீர்கள் என்று நான் நினைக்கிறேன். என்றால் நீங்கள் எல்லாம் உங்களுடைய முகங்களை பார்த்தாலே தெரிகிறது, நீங்கள் எல்லாம் கல்வி தேடக்கூடியவர்கள். எதிரை மோனையோடு, ஏற்ற இறக்கத்தோடு, உரத்த சத்தத்தோடு பேசப்படுகிற உரைகளில் இருக்கிற பெறப்படுகிற சத்துக்களை சாரங்களை விட இது போன்ற அமைதியான இடத்தில் ஆரவாரம் ஆர்ப்பாட்டம் இல்லாமல் இப்படி வகுப்புகள் மூலமாகத்தான் உண்மையிலேயே நம்முடைய உள்ளங்கள் இறைவனுடைய அச்சத்தை நோக்கி ஒரு தாக்கம் ஏற்படும் என்கிற வகையில் தான் இது போன்ற வகுப்புகள் பல சிரமங்களுக்கிடையே ஏற்பாடு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அருமை சகோதரர்களே, என்னதான் நாம் பல சிரமங்களோடு பல பிரச்சனைகளோடு இருந்தாலும் இஸ்லாமிய மார்க்கம் அதனுடைய அசல் தன்மையை விட்டு சிங்கிற்றும் அது கழன்று விடாது, அல்லது அசல் தன்மையை விட்டு அது மாறிவிடாது என்பதற்கு இந்த சூழ்நிலையிலும் நாம் ஹஜ்ஜை பற்றி பேசுவதே ஒரு பெரிய உதாரணம். இப்படிதானா, பூனை கண்ணை மூடிவிட்டால் பூலோகம் என்ன ஆயிராது, இருண்டு போய்விடாது. இப்படிதானா, இவ்வளவு பிரச்சனைகள், இவ்வளவு கலவரங்கள், இவ்வளவு கலைவரங்கள் என்னதான் ஒரு பக்கம் இருந்தாலும் மார்க்கம் அதனுடைய அந்த கோள்களில் அது சுரண்டு கொண்டே இருக்கிறது. யாருடைய பிறப்பிற்காகவும் யாருடைய இறப்பிற்காகவும் நம்முடைய பள்ளிவாசல் கதவுகள் என்ன செய்யப்படாது, மூடப்படாது. ஒரு நாட்டையே ஆட்சி செய்கிற அரசர் இறந்து போய்விட்டார், இந்த உலகமே உற்று பார்க்கிற ஒரு மன்னர் இறந்து போய்விட்டார், பள்ளிக்கூடங்கள் வேண்டுமானால் மூடப்படலாம், ஆனா எது மூடப்படாது, பள்ளிவாசல்கள் மூடப்படாது. அதுதான் நம்முடைய மார்க். விளங்குதா உங்களுக்கு? இதெல்லாம் எதற்காக நான் இப்படி சொல்கிறேன் என்றால், இந்த விஷயம் கூட நம்முடைய உள்ளத்திலே ஒரு உணர்வை ஏற்படுத்த வேண்டும், நாம் உண்மையான மார்க்கத்திலே இருக்கிறோம் என்று. எது இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் கூட துல்ஹஜினுடைய சிறப்பு, அந்த முதல் பத்து நாட்களினுடைய சிறப்புகள், உதுமையாவுனுடைய சட்டங்கள் என்று மரபு வழியில் நாம் போய்கொண்டிருக்கிறோம். இந்த மாடர்ன் வேர்ல்டில் கூட, இந்த புதிய உலகத்திலே கூட நாம் எப்படி போய்கொண்டிருக்கிறோம், அந்த மரபாக, அந்த அதபாக போய்கொண்டிருப்பதும் நமக்கு எதை உணர்த்துகிறது என்றால், நாம் எல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் உள்ளபடியே உண்மையான ஒரு மார்க்கத்தில் இருக்கும். மனித கண்டுபிடிப்பாக இருந்தால் இந்நேரம் மாறி இருக்கும். நாட்டில் நடக்கிற பிரச்சனை எல்லாம் விட்டுட்டு அந்த அஜ பத்தி நோம்ப பத்தி பேசிக்கிட்டு இருப்பீங்க. இது மனித கரங்களால் உருவாக்கப்பட்ட மார்க்கமாக இருந்திருந்தா. இது ஷரியத்து மினல் அம்ர், யார் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் விடியது விடுவது விடியத்தான் செய்யும். உலகமே ஒரு பிரச்சனையில் இருக்கிறது. எத்தனை போர் முடிஞ்சிருக்கு உலகம் போறது வரைக்கும்? ஒன்னா ரெண்டா? ரெண்டு. ஒவ்வொரு நாளும் மூன்றாம் உலக போற வீட்டுல பாக்குற அது வேற. இனி உலகம் எதிர்பார்த்து கொண்டிருப்பது மூன்றாம் உலக போர் தான். அந்த மூன்றாம் உலக போரே வந்தாலும் உலகமே உறக்கத்தை வேண்டுமானால் விடலாம், ஆனால் விடுவது விடியத்தான் செய்யும். பந்த அடிப்படையில் சகோதரர்களே, நாம் ஒரு உணர்வோடு இந்த மார்க்கத்தை நேசிக்க வேண்டும். இந்த மார்க்கத்தின் கிரியைகளை பற்றி பேசுகிற போது ஒரு இறையற்ற நம்முடைய உள்ளத்தோடு இரண்டரை கலக்க வேண்டும். இதெல்லாம் கேட்ட விஷயங்கள் தானே, இதெல்லாம் ஏற்கனவே படித்த செய்திகள் தானே, இதிலே நமக்கு என்ன இருக்கிறது என்பன போன்ற ஒரு சிந்தனைகள் நம்முடைய உள்ளத்திலே வரக்கூடாது. ஹஜ்ஜு சிறப்பு இன்னொன்னே சில பேருக்கு ஒரு மாதிரியா இருக்கு. ஹஜ்ஜின் சிறப்பா? ஹஜ்ஜினா தான் தெரியுமே, ஐந்து கடமைகளில் ஒரு கடமை. ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தா பாவங்கள் மன்னிக்கப்பட போது, அன்று பிறந்த பாலகனை போல திரும்பி வர போறாங்க. இதெல்லாம் எத்தனை வருடம் தான் சொல்லிக் கொண்டே இருப்பீர்கள் அப்படி யாராவது நினைக்கிறீங்களாங்க? நினைக்கிறீங்க? சிரிக்கிறத பார்த்தா நினைக்கிற மாதிரி தெரியுது. அப்படிலாம் நினைக்க கூடாதுமா? உண்மைதான். மாறாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பு எதை மார்க்கம் என்று சொன்னார்களோ அதுதான் இன்றும் மார்க்கம், என்றும் மார்க்கம். உண்மையிலேயே சகோதரர்களே, இப்படி எல்லாம் பேசுகிற போது உண்மையில் நமக்கு ஒரு அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறான், அவனுடைய வழியில் நம்மை வாழ வைத்திருக்கிறான் என்கிற ஒரு உணர்வு நமக்கு மேலோங்க வேண்டும் என்கிற ஒரு சிந்தனையோடு இந்த செய்திக்குள் நுழைவோம். அருமை சகோதரர்களே, மார்க்கத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடமைகளாக கிரியைகளாக எவைகளையெல்லாம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறானோ அவைகள் எல்லாமே ஒரு அற்புதம் தான். ஹஜ்ஜின் சிறப்பு என்று பேசும்போது தொழுகைக்கு சிறப்பு இல்லையோ, நோன்புக்கு சிறப்பு இல்லையோ என்று நாம் நினைக்க கூடாது. இது ஹஜ்ஜுடைய சீசன், மக்கள் கூட்டம் கூட்டமாக ஹஜ்ஜு செய்ய கிளம்பி விட்டார்கள். இங்கும் மாஷா அல்லாஹ் பல பேர் ஹஜ்ஜு செய்ய போகிறோம். இங்க யாராவது புரியல இந்த வருஷம் இன்ஷாஅல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். இப்படி எல்லாரும் ஹஜ்ஜிற்கு செல்லக்கூடிய ஒரு தருணத்தில், ஒரு சமயத்தில் ஹஜ்ஜுடைய சிறப்புகளையும் குறிப்பாக ஹஜ்ஜு தரக்கூடிய படிப்பினைகளை பற்றி பேசுவது உண்மையில் கால சிறந்தது, கால பொருந்தது. குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பு ஹஜ் என்கிற கடமையை அல்லாஹ் பிரகடனப்படுத்துகிறார். ஏனைய கடமைகளில் இருந்து இந்த கடமையை கொஞ்சம் அல்லாஹ் வித்தியாசப்படுத்துகிறார். என்னதான் ஐம்பெரும் தூண்களில் ஐந்தாவது தூணாக ஹஜ் இருந்தாலும், ஐம்பெரும் தூண்களில் ஐந்தாவது தூணாக ஹஜ் இருந்தாலும் அந்த ஹஜ்ஜின் கடமையை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு பெரிய பாராளுமன்றத்தில் இயற்றப்பட்ட ஒரு சட்டத்தை போல, ஒரு மசோதாவை போல இந்த உலக மக்களுக்கு தாக்கல் செய்யப்படுகிறது. அல்லாஹ்வுடைய அறிவிப்பு, நபியே மக்களுக்கு அறிவிப்பு செய்யுங்கள். தொழுகைக்கு அப்படி வரல, நோன்புக்கு கூட அப்படி வரல, ஜகாத்துக்கு கூட இப்படி வரல. ஹஜ் என்கிற கடமைக்கு மட்டும்தான் அல்லாஹ் என்ன செய்கிறான், ஒரு பொது விஷயத்தை பேசுவதை போல, உலக முஸ்லிம்கள் அனைவரையும் ஒரு ஒன்றிணைக்கிற ஒரு பொது தத்துவத்தை இந்த உலகத்திற்கே சொல்வதை போல, மக்களிடையே அறிவிப்பீராக குறித்து. ஹஜ் என்பது முழுக்க முழுக்க யாருக்குரிய சட்டம்? இஸ்லாமியர்களுக்குரிய சட்டம் தானே. தொழுகையாக இருந்தாலும், நோன்பாக இருந்தாலும், ஜகாத்தாக இருந்தாலும், ஹஜ்ஜாக இருந்தாலும், இது முழுக்க முழுக்க முஸ்லிம்களோடு சம்பந்தப்படுவது. முஸ்லிம்களாக இருப்பவர்கள் மட்டும்தான் இந்த கடமையை செய்ய போகிறார்கள். ஹஜ் என்கிற கடமை வேண்டுமானால் ரசூலுல்லாஹ்வுடைய நுபுவத்திற்கு முன்பு அல்லது ரசூலுல்லாஹ் அவர்களுடைய காலத்தில் ஹஜ் கடமையாக்கப்படக்கூடிய அந்த தருணத்தில், குறிப்பாக மஸ்ஜித் ஹராமிற்குள் முஷ்ரிக்குகள் நுழையக்கூடாது என்கிற சட்ட வரைவு வரப்படுவதற்கு முன்பு வேண்டுமானால் பொதுவாக வந்து கூடக்கூடிய இடமாக இருந்தாலும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரியத்திலே ஹஜ் என்பது யாருக்குரியது? முஸ்லிம்களுக்குரியதுதான். ஆனா அந்த கடமையே அல்லாஹ் மக்களுக்கு உணர்த்துகிற போது, மக்களிடையே அறிவிப்பு செய்யுங்கள் என்ன செய்யப்படுகிறது, ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இன்றைக்கு உலகம் முழுவதும் இறை மறுப்பாளர்களும் யகுதிகளும் இலுமினாட்டிகளும் ஆங்காங்கே இருக்கிற சின்ன சின்ன கமிநாட்டிகளும் எவ்வளவோ நம்முடைய மார்க்கத்தை அழிப்பதற்கு முயற்சிகள் செய்தாலும், சதிகள் செய்தாலும், அவர்களுடைய கண்ணை உறுத்தி கொண்டே இருக்கிற ஒரு விஷயம் இது. என்னடா இந்த முஸ்லிம்கள், இந்த துலுக்கர்கள் எப்படி இவ்வளவு பேர் ஒன்று கூடுறான், எப்படி இவ்வளவு பேர் வர, நாடே கிரைசிஸ்ல இருக்கு, அங்கங்க ஆட்குறைப்பு, அங்கங்க கொத்து கொத்தா ஊருக்கு போறாங்க, அங்கங்க கம்பெனியை மூடுறாங்க, இருந்தாலும் அஜிக்கு வரக்கூடிய கூட்டம் மட்டும் குறையவே இல்லை என்று இன்றும் அவனுடைய வயிற்றில் புளியை கரைத்துக் கொண்டிருக்கிறது. அன்னைக்கு அப்படித்தான் சரி என்கிற கடமை எப்படி அப்படித்தான் அப்படி குதிச்சு குதிச்சு வாங்க எல்லாரும். ஏன் முகமதோடு சேர்ந்து விட்டு இந்த முஸ்லிம்கள் எல்லாம் பலகீனமாகி விட்டார்கள் என்று இவன் பொய் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு வந்து ஒரு ஒரு கிளியை ஏற்படுத்துகிறத நீங்க என்ன செய்யுங்க, அந்த தொங்கோட்டம் ஓடும் போது சஃபாவுக்கும் வருவாவுக்கும் இடையில் ஓடும் போது அப்படி குதித்து வாருங்கள் நாங்கள் ரசூலுல்லாஹி அழைப்பு. ஏன் அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் இந்த முஸ்லிம்களுடைய சர்வதேச ஒற்றுமை, சர்வதேச சகோதரத்துவம், அவனவன் அவனவன் சார்ந்திருக்கக்கூடிய இயக்க எல்லாவற்றையும் மறந்துவிட்டு, மசாயல்களை மறந்துவிட்டு, அக்கீதாவிலே கூட இருக்கிற கருத்து வேறுபாடுகளை மறந்துவிட்டு, உலகமயமாக்கல், அதாவது இஸ்லாமிய உலகமயமாக்கல் என்பதை உலகத்திற்கு உணர்த்துகிற ஒரு இடம் இது. உண்மையில் சகோதரர்களே, திரும்புகிற திருப்புகிற பக்கங்கள் எல்லாம் புனிதங்கள் என்று சொல்வோம் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை. அதுபோன்றுதான் இந்த ஹஜ்ஜும் உம்ராவும், அதோடு சம்பந்தப்படுகின்ற எல்லாமே புனிதமானது. இவ்வளவு கோடி பேர், இவ்வளவு லட்சம் பேர், மில்லியன் கணக்கிலே ஒன்று கொடுக்கிறார்கள். அதுல இன்னும் நாம் வித்தியாசமாக பேச வேண்டிய ஒரு செய்தி என்னவென்றால், ஆணும் பெண்ணும் ஒன்றாக கூடுகிறார்கள். ஒரு சின்ன சிலிமிஷம் நடந்திருக்குமா, ஒரு பஸ்ல போக முடியல, ஒரு பத்து பொம்பளை பத்து ஆம்பளை ஒன்னா போக முடியல, ஒரு ஸ்கூல்ல படிக்க முடியல, எல்லா இடங்களிலும் சிலிமிஷங்களும் சேட்டைகளும் நடந்து கொண்டே இருக்கிறது. கோடி கணக்கில் ஒன்று கூடுறாங்க, லட்சக்கணக்கில், மில்லியன் கணக்கில், பில்லியன் கணக்கில், ட்ரில்லியன் கணக்கில் அங்கே ஒன்று கூடுகிறார்கள். மினாவிலும் அங்கும் இங்கும் அந்த தவாப் செய்கிற இடத்திலும் எல்லா இடங்களிலும் இதுவரைக்கும் ஆச்சே ஒரு சின்ன சிலிமிஷம். இதை நீங்க தப்பா நினைக்கூடாது, இங்கேதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் முழுக்க முழுக்க புனிதங்களை உள்ளடக்கிய ஒரு கடமை இந்த ஹஜ் என்று. காணக்கண் கோடி வேண்டும் காபாவை. உண்மையிலே நாகூர் அனிவா அவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கணும், சரியான ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். இரண்டு கண்கள் கொண்டு பார்க்க முடியாத அளவிற்கு ஒரு புனிதங்களையும் ஒரு மனநிறைவான ஒரு சிந்தனைகளையும் முழுக்க முழுக்க அல்லாஹ்வை பற்றி மட்டுமே யோசிக்கிற, தீனை பற்றி மட்டுமே சிந்திக்கிற, துனியாவின் எந்த தொடர்பும் இல்லாமல், நம்முடைய வியாபாரம், வணிகம், போன் கால், எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒரு 24 மணி நேரமும் ஒரு இஸ்லாமிய மயமாக்கலில் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த உலகத்திலே இப்போதைக்கு இருக்கிறது என்றால் அது எங்க மட்டும்தான், தஹஜ்ஜில் மட்டும்தான். இவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு கடமையை குறித்து நாம் பேசப் போகிறோம். அருமை சகோதரர்களே, நான் உங்களுக்கு ஒரு குர்ஆன் வசனத்தை நினைவுபடுத்தினேன். ஹஜ் என்கிற இந்த கடமையை குறித்து மக்களுக்கு மத்தியில் அறிவிப்பு செய்வீராக. உம்மிடத்தில் இவர்கள் ஓடோடி வருவார்கள், எல்லா ஓரங்களில் இருந்தும், சந்துகளில் இருந்தும், பொந்துகளில் இருந்தும், இந்த நாட்டின் இந்த உலகத்தின் பகுதிகள் எங்கெல்லாம் இருக்கிறதோ எல்லா எல்லைகளில் இருந்தும் மெலிந்த ஒட்டகையிலே கூட ஏறி உம்மிடத்திலே வருவார்கள், காலாட்படைகளாக நடந்து கூட உம்மிடத்திலே வருவார்கள். அப்படிப்பட்ட இந்த ஹஜ் என்கிற கடமையை பற்றி சொல்லுங்கள். ஹஜ் என்கிற கடமை இப்போது நமக்கு பேசும்போது வேண்டுமானால் கொஞ்சம் புதுமையாக தெரியாமல் இருக்கலாம், ஆனால் கொஞ்சம் 14 நூற்றாண்டுகளுக்கு பின்னாடி போங்க. முதன் முதல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ் என்கிற கடமையை அறிவிக்கிறார்கள். அதைவிட சிறப்பிற்குரியது, அதற்கு அடுத்த ஆண்டு தாமே தன் தலைமையில் ஹஜ்ஜுக்கு மக்களை கூட்டி செல்கிறார்கள். எப்படி இருந்தது தெரியுமா மக்கமா நகரம்? எங்கெல்லாம் உலகத்தில் அன்றைய நேரத்திலே முஸ்லிம்கள் இருந்தார்களோ, எந்தெந்த பிரதேசங்களிலெல்லாம் மைக்ரோ மைனாரிட்டிகளாக வாழ்ந்தார்களோ, எந்தெந்த பிரதேசங்களிலெல்லாம் ஏனையவர்களின் ஆட்சியின் கீழ் அடிமைப்பட்டு கூட கிடந்தார்களோ, அவர்கள் எல்லோரையும் ஒன்றிணைத்தது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹஜ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய திருமுகத்தை பார்ப்பதற்காக கூட்டம் கூட்டமாக மக்கள் வந்தார்கள். யமனில் இருந்தும், ஷாமில் இருந்தும் கிளம்பி கிளம்பி வந்தார்கள். மாபெரும் அரசரை வரவேற்பதற்கு மக்கள் ஒரு வரிசையிலே நிற்பதைப் போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தம்முடைய ஒட்டகத்தை எடுத்துக்கொண்டு அங்கே வருகிறார்கள். கூட்டம் கூட்டமாக ரசூலுல்லாஹின் முகத்தை பார்க்கிறார்கள். அன்றைக்கு கலிமா சொல்லி ஈமான் கொண்ட பல பேர் ரசூலுல்லாஹ்வுடைய முகத்தை பார்க்காதவர்கள் தான். மதீனாவிலே இருப்பவர்கள் தானே ரசூலுல்லாஹ்வை பார்க்க முடியும். மக்காவிலும், யமனிலும், ஷாமிலும், கூஃபாவிலும், பத்ராவிலும், அங்கும் இங்கும் இருக்கிற ஹிஜாஸுக்கு அந்த புறத்திலே இருக்கிற எல்லாரும் அன்றைக்கு வந்து குழுகிறார்கள், ஒரே இடத்திலே கூடுகிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய திருமுகத்தை பார்க்க வேண்டும் என்பதற்காக. அந்த இடத்திலே கூட ஒரு பெருமை வந்துவிடக் கூடாது என்பதனால் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க. புகாரில் அதீஸப்படுத்தா தெரியும், இந்த ஒட்டகம் எப்படி அது ஒரு மாதிரியாக பணிந்து குனிந்திருக்கிறதோ அதே போன்று ரசூலுல்லாஹும் தம்மை பணிந்தவர்களாக அந்த ஒட்டகத்திலே போகிறார்கள். ஏன் இவ்வளவு பெரிய கூட்டத்தை பார்த்தா நமக்கு ஒரு பெருமை வந்துவிடக் கூடாது? ஏன்னா நீங்க மக்களிடத்திலே பெருமை வருவதே எதை வைத்துத்தான்? செல்வத்தை வைத்து நிறைய பேருக்கு பெருமை வருவதில்லை, செல்வாக்கையும் சொல்வாக்கையும் வைத்துத்தான் நிறைய பேருக்கு பெருமை. பல கோடி இருக்கும், ஆனா அவனுக்கு அதிலே எந்த விதமான பெருமையும் பெரும்பாலும் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்காது. அவன் வரும்போது 10 பேர் எந்திக்கணும், அவன் போகும்போது பின்னாடியே 10 பேர் போகணும். அப்படி போய் பாருங்க, சும்மா இருக்கிறவனையும் சொல்லி விட்ட மாதிரி நிறைய பேரை இன்னைக்கு மோசமாக்குறது நம்ம ஆளுக்கு தான். அவர் பாட்டுக்கு சாதாரணமா இருப்பார், அவரை நம்ம கதர சட்டையை போட வச்சு வெள்ளையும் சொல்லையும் அலைய வச்சு அவர் எந்திக்கும் போது நம்மளும் பின்னாடியே போய், அவர் வரும்போது நம்மளும் முன்னாடியே வந்து, இப்படியே மனிதர்களுக்கு ஒரு விதமான மயக்க போதையை கொடுத்து தான் இன்றைக்கு பல பேரை நம்ம மக்கள் காடாக்குறார்கள். அப்ப அப்படி ஒரு உணர்வு ஒரு சமுதாய தலைவருக்கு சமூக தலைவருக்கு வந்துவிடக் கூடாது என்பதனால்தான் அப்படி ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு ரசூலுல்லாஹை வரவேற்பதற்கு இருக்கும் போது கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தமில்லாமல் சமாதானமாக அமைதியாக அங்கே உள்ளே போகிறார்கள் என்கிற செய்தியை கூட நம்ம என்ன செய்யலாம் அதிர்ச்சிகளிலே பார்க்க முடியும். பருமை சகோதரர்களே, அப்படி சர்வதேச சகோதரத்துவத்திற்கு சர்வதேச சமூக கட்டுப்பாட்டிற்கு ஒரு ஒருமைப்பாட்டிற்கு ஒரு ஒற்றுமை கோஷத்திற்கு ஒரு மிகப்பெரும் எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய ஒரு கடமை தான் இந்த ஹஜ். அதனால தான் அல்லாஹ் இன்னொரு வசனத்திலே சொல்லுகிற போது ஜாலிகா வமன் யுஅஸ்ஸிம் ஷஆயிரல்லாஹ், எதற்காக என்றால் யார் அல்லாஹ்வின் புனித சின்னங்களை கண்ணியப்படுத்துகிறாரோ ஃபஇன்னஹா மின் தக்வல் குலூப், நிச்சயமாக அது உள்ளங்களுக்கு இறையச்சத்தை ஏற்படுத்தக்கூடியது. உண்மைதானே, ஒரு சஃபா ஒரு மருவா அப்படின்னும் போது நமக்கு என்ன சிந்தனை வரும், சஃபாவுக்கு பக்கத்துல ஒரு அரை கிரவுண்ட் வாங்கி போடணும் யாருக்காவது வருமா, வருவாங்க சஃபா மருவா அப்படின்னா மினா முஸ்தலிஃபா அப்படி சொல்லும் போது இங்க ஒரு ஹோட்டல் கட்டிவிட்டா எப்படி இருக்கும் என்ற எண்ணம் நமக்கு வருமா? நிச்சயமா வராது. அதே நீங்க வேற வேற சொல்லி பாருங்க, அடையாருன்னு சொல்லி பாருங்க, அரை கிரவுண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமா? ஏன் உலகத்தில் எல்லா இடங்களும் உலகமய மக்களாகி விட்டது, இன்றைக்கு சிரித்தால் கூட அந்த சிரிப்பிற்கு பின்னாடி காசு கிடைக்குமா என்கிற சிந்தனைக்கு இன்றைக்கு மனிதன் வந்து விட்டான். மேலதிகாரிகள் அடிக்கிற நகைச்சுவைக்கு சிரிப்பே வராவிட்டாலும் சிரித்து வைக்கிறோம், ஏன் இன்னைக்கு இல்லாட்டாலும் நாளைக்கு யூஸ் ஆகும். இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த ஒரு உலகத்தில் முழுக்க முழுக்க ஒரு தீன்மயமாக முழுக்க முழுக்க இறைவனை பற்றி மட்டுமே யோசிக்கிற மறுமையை பற்றி மட்டுமே யோசிக்கிற ஒரு அற்புத சூழ்நிலையை ஏற்படுத்துவது எது என்றால் அல்லாஹ்வுடைய புனித சின்னங்கள். அதனால்தான் அல்லாஹ் அன்றே சொல்லிவிட்டான், நிச்சயமாக யார் அல்லாஹ்வின் இந்த புனித சின்னங்களை கண்ணியப்படுத்துகிறாரோ, அப்படி சஃபான்னு சொன்ன உடனே நமக்கு உள்ளத்திலே ஒரு ஆன்மீகம் வந்துவிடும். சஃபா மருவா மினா முஸ்தலிஃபா தவாஃப் காபத்துல்லா அந்த ஹஜ்ரல் அஸ்வத் அந்த இதெல்லாம் சொல்லும் போது நமக்கு என்ன வருகிறது, முழுக்க முழுக்க தீன் முழுக்க முழுக்க மார்க்கம். அதனால்தான் அல்லாஹ் சொல்கிறான் தக்குவல் குழு, நிச்சயமாக இவைகள் எல்லாம் உங்கள் உள்ளங்களுக்கு தக்குவாவை ஏற்படுத்தக்கூடியது. இன்னொரு வசனத்திலே பாருங்கள், யார் அல்லாஹ்வின் இந்த புனித சின்னங்களை கண்ணியப்படுத்துகிறாரோ நிச்சயமாக அது அவருக்கு அவருடைய இறைவனிடத்தில் நன்மையை பெற்றுத் தரக்கூடிய காரியம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனில் நமக்கு தெளிவுபடுத்துகிறார். இன்னும் ஒரு விஷயத்தை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் திருக்குறானில் இருக்கிற 114 அத்தியாயங்களில் ஹஜ் என்கிற கடமை அதனுடைய சிறப்பையும் அதனுடைய முக்கியத்துவத்தையும் அதனுடைய இன்றி அமையாமையையும் நாம் புரிந்து கொள்வதற்கு ஒரு அத்தியாயத்துக்கு எல்லாம் என்ன செய்யிருக்கிறான், ஹஜ் என்று பேர் வைத்திருக்கிறான். தொழுகை அப்படிங்கிற பேர்ல அத்தியாயம் இருக்கா, நோம்புங்கிற பேர்ல, ஜக்காத்துங்கிற பேர்ல, அப்ப அதை விட இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படி புரியறதா, அல்லது இதுக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படி புரியணுமா? எப்பவுமே அப்படித்தான் நம்ம நிறைய பேர் வந்து மிஸ்டர் அபுபக்கர் சித்தி கூட சிறப்பை பத்தி பேசும்போது நமக்கு என்ன யோசனை வரக்கூடாது, உமர் அலிலாவுடைய சிறப்பை பற்றி பேசும்போது நமக்கு சிந்தனை எப்படி வரணும், உமர் அலிலான் அவ்வளவு உயர்ந்தவங்க அவங்க அளவுக்கு நம்மளும் அவங்க அளவுக்கு இல்லாட்டாலும் ஓஹோடு இல்லாட்டாலும் கொஞ்சம் ஓரளவுக்காவது ஈமானோட இருப்போம் என்கிற சிந்தனை வரணும். அதே போன்றுதான் ஹஜ்ஜினுடைய அந்த சிறப்பை நாம் தெரிந்து கொள்வதற்கு அல்லாஹ் என்ன செய்கிறான், திருமறை குர்ஆனி ஒரு அத்தியாயத்திற்கே ஹஜ் என்று பெயரை வைத்து விட்டான். எத்தனாவது அத்தியாயம் ஹஜ்ஜு, எத்தனாவது அத்தியாயம், 21st இந்த ஹஜ் என்கிற கடமை பல விஷயங்களை நமக்கு நினைவுபடுத்துகிறது. எதையெல்லாம் நினைவுபடுத்துகிறது, வரலாற்றை நினைவுபடுத்துகிறது, புனித இடம் என்பதை நினைவுபடுத்துகிறது, இறைவனுக்கு கட்டுப்படுதல் என்பதை நினைவுபடுத்துகிறது, தௌஹீத் ஓரிட கொள்கையை பிரகடனப்படுத்துதல் என்பதை நினைவுபடுத்துகிறது. அதே போன்று தக்லீத், தக்லீத் என்றால் ஒரு சில விஷயங்களை இந்த மார்க்கத்தில் அல்லாஹ்வை நாம் ஈமான் கொண்டிருக்கிறோம் என்பதன் அடிப்படையில் கண்மூடித்தனமாக கூட பின்பற்றுவோம் என்கிற உணர்வை நமக்கு ஏற்படுத்துகிறது. இஸ்லாத்தில் எல்லா விஷயங்களும் இன்றைக்கு லாஜிக்காக இருக்க வேண்டும் என்று ஒரு கூட்டம் அடம்பிடிக்கிறது. எதுவாக இருந்தாலும் அது லாஜிக்காக இருந்தால் தான், அந்த லாஜிக் என்பதையே அன்லாஜிக் ஆகுவது எது, இந்த ஹஜ் தான். ஏன் ஹஜ்ரல் அஸ்வதை முத்தமிடுவதற்கு லாஜிக்காக என்ன சொல்லிவிட முடியும், தவாப் செய்வதற்கு லாஜிக்காக என்ன சொல்லிவிட முடியும், அதுவும் 7 முறை சுற்றுவதற்கு என்ன சொல்லிவிட முடியும், சஃபாவுக்கும் மருவாவுக்கும் இடையில் போய் வருவதை என்ன சொல்ல முடியும், அதிலும் குறிப்பாக நடுவில் ஒரு இடத்தில் மட்டும் அந்த பச்சை கலர் பச்சை வண்ணத்துல லைட் எரியல அங்க தொங்கோட்டம் போடுகிறோமே அங்க நம்ம லாஜிக்காக என்ன சொல்ல முடியும். ஒரு மனிதனின் பகுத்தறிவு சுய அறிவு எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு இதெல்லாம் செய்வோம்ப்பா
எல்லாம் செஞ்சு அல்லாஹ் நமக்கு நன்மையை தருவான், ஏதோ ஒரு காரணம் இருக்கும் என்று சத்தம் இல்லாமல் ஒருவன் தன்னுடைய அறிவை கூட மறந்துவிட்டு, தன்னுடைய பகுத்தறிவை கூட யோசிக்காமல் முழுக்க முழுக்க ஈமான் என்பதை அவனுக்கு உணர்த்துவது எது? ஒரு தக்லீதே இது நமக்கு உணர்த்துகிறது. ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அவங்க செஞ்சா நம்ம ஏன் செய்யணும் என்கிற ஒரு சிந்தனை நமக்கு வராமல், நபிசுல்லாஹி சொல்லிட்டாங்க செய்யத்தான் போவோம் என்கிற ஒரு எண்ணத்தில் உலகத்திலே உள்ள முஸ்லிம்கள் எல்லாரும், உலகத்திலே இருக்கிற எல்லா முஸ்லிம்களும் பகுத்தறிவு என்பதை மறந்துவிட்டு, தன் சுய அறிவு என்பதை மறந்துவிட்டு, ரொம்ப சர்வசாதாரணமாக ஒரு சிறுவில்லை எப்படி ஒரு வாப்பா கூப்பிட்டால் ஓடி வருமோ, ஒரு அம்மா கூப்பிட்டால் ஓடி வருமோ, எல்லாவற்றையும் மறந்துவிட்டு அந்த மாதிரி ஒரு உணர்வோடு நமக்கு ஒரு இஸ்லாமிய எண்ணத்தை, ஒரு இஸ்லாமிய அந்த உணர்வுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கடமையாக இந்த ஹஜ் இருக்கிறது. அதே போன்று அர்ப்பணிப்பு, தியாகம், சிரமங்களை தாங்குதல் என்கிற கடமையும் ஒரு உணர்வையும் எது உணர்த்துகிறது? ஹஜ் உணர்த்தது. காசு இருந்தால் மட்டும் போய்விட முடியுமா? எனக்கு காசு இருக்கிறது அதனால் மட்டும் ஹஜ்ஜுக்கு போய்விட்டு வந்து விட முடியுமா? இல்லை, காசு இருந்தாலும் உனக்கு உடலிலே தெம்பு இருக்க வேண்டும், உடலிலே வலுவு இருக்க வேண்டும். உடலில் தெம்பும் வலுவும் இல்லாமல் வயதான நிலையில் தான் நம் ஊரிலே பெரும்பாலும் ஹஜ்ஜுக்கு போகிறார்கள். ஹஜ் என்றாலே அது என்ன நினைக்கிறா நிறைய பேரு, வயதானவர்களின் கடமை. இன்னைக்கு கூட கொஞ்சம் ஊர்ல நீங்க சில பேர்த்த பேசினா தெரியும் அப்படி இப்படி இருக்கும் உங்க பிசினஸ் எல்லாம் கொஞ்சம் வாழ்க்கை கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும். ஏன்பா அப்படி இருக்கு? இல்ல மொத்தமா அவர் ஹஜ் செஞ்சுட்டு நல்லா ஆகலான்னு பாக்குறேன். ஹஜ் தான் அவனுடைய டார்கெட். எது எல்லாத்தையும் அப்படி இப்படி இருந்துட்டு ஹஜ்ஜோட முடிச்சிடுறேன், இந்த ரெண்டாம் நம்பர் பிசினஸ் எல்லாம் ஹஜ்ஜோட முடிச்சிடுறேன், என்னப்பா அங்க இங்க போயிட்டு வர்றேன், ஹஜ்ஜோட முடிச்சிடுறேன்பா. ஏன்னா அவனுக்கு என்ன ஒரு நினைப்புன்னா ஹஜ்ஜுங்கிறது இது வாலிபத்தில் எதையெல்லாம் செய்யணுமோ எல்லாத்தையும் செஞ்சுட்டு, ரத்தம் துடிக்கும் போது ரத்தம் ததும்பும் போது என்னெல்லாம் செய்யணுமோ எல்லாத்தையும் செஞ்சுட்டு கடைசி காலத்துல போய் ஒரு 2 லட்சம் 3 லட்சம் செலவு பண்ணி ஹஜ் முடிச்சுட்டு ஆதியாரா வெள்ளதாடியோட ஊர்ல முத்தவள்ளியா உட்கார்ந்துடலாம் என்று நிறைய பேர் நின்று கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட கடமை அல்ல ஹஜ். மனிதத்தா இலைஹி சபீலா. மார்க்கத்தில் நிறைய விஷயங்கள் சகோதரர்களே நெகட்டிவாகவே எதிர்மறையாகவே நம்ம புரியப்பட்டிருக்கிறது. உதாரணமாக குரானில் ஒரு வசனம் இருக்கு, வத்தகுல்லாஹ மஸ்தத்தாத். இதற்கு அர்த்தம் என்னவென்றால், என்ன அர்த்தம் இருக்கு? முடிந்த வரைக்கும் அல்லாஹ்வை பயப்படுங்கள். இது இந்த வசனம் உண்மையிலேயே சொல்ல வருகிற கருத்து என்ன தெரியுமா? முடிந்த வரைக்கும் அல்லாஹ்வை பயப்படுங்கள். நம்ம எப்படி எடுத்துக்கிட்டோம்? முடிஞ்ச வரைக்கும் அல்லாஹ் பயப்படுது. வார்த்தை மாறாது, வாக்கியம் மாறாது, ஆனால் வாழ்க்கை மாறும். அல்லாஹ் சொல்லுவது என்ன? முடிந்து முடிந்த வரைக்கும் உயிரே போக போகிறது என்கிற கட்டம் வரும் வரைக்கும் என்ன செய்ய? ஹலாலோடு இரு, ஹராமை தொடாதே. நீ அதை தொட்டா உன் உயிர் போகும். அதுதான் உனக்கு கேப்பா இருக்கணும். முடிந்த வரைக்கும், முடிந்த வரைக்கும் எவ்வளவு தூரம் முடியுமோ அவ்வளவு தூரம். நம்ம அதை அப்படி எப்படி ஆக்கிட்டோம்? அப்படியே தலைகீழாக்கி அல்லாவே சொல்லிட்டான் முடிஞ்ச வரைக்கும். என்ன அர்த்தம்? சுபு எந்திக்க முடியலையா? அல்லாஹ் சொல்லிட்டான் வத்தக்குள்ளா அவசத்தாத்தும், அல்லாஹ் சொல்லிட்டான் வத்தக்குள்ளாக மஸ்தத்தாத்தும், முடிஞ்ச வரைக்கும் அல்லாஹ் பயப்படுங்க. அதே போன்றுதான் இந்த ஹஜ்ஜும் கடமை. ஹஜ் கடமைக்கு குரான் சொல்லுகிற, ஹதீஸ் சொல்லுகிற, மார்க்கம் சொல்லுகிற டெபினேஷன் என்ன? மனிஸ்தா இலகி. யாருக்கெல்லாம் முடியுமோ அவனுக்கு ஹஜ். நம்ம அதை எப்படி ஆக்கிட்டோம்? யாருக்கு முடியுமோ அவனுக்கு ஹஜ். மார்க்கம் சொல்லுகிறது மனிஸ்தா இலகி சபீலா. யாருக்கெல்லாம் முடியுமோ, உடல் இருக்கிறவன் தெம்பு இருக்கிறது பலம் இருக்கிறது காசு சேர்ந்துருச்சு டக்குன்னு போயிடுங்க. ஆனா நம்ம என்ன முடிச்சிட்டோம்? யாருக்கும் முடியுதோ என்ன முடியுது? எந்த கம்மின் மட்டும் இல்ல, எல்லாம் முடிஞ்சு எங்கெங்கெல்லாம் பங்களா வாங்கணுமோ அங்க பங்களா வாங்கியாச்சு, எங்கெங்கெல்லாம் தோட்டத்தை வாங்கணுமோ அங்க வாங்கியாச்சு, எங்கெல்லாம் ஒயிட் மணி ஆக்கணுமோ பிளாக் மணி ஆக்கணும் எல்லாத்தையும் ஆக்கி முடிச்சுட்டு இப்ப செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்கிற ஒரு கட்டத்துக்கு வரும்போது புடிப்பா, ஒரு டிராவல்ஸ் அடிப்பா, எங்க சீப்பா இருக்குன்னு பாருப்பா, அங்க போய் ஏன் இப்பதான் எனக்கு முடியும். அப்படி சொல்லவில்லை மார்க்கம். மனிஸ்தா, உனக்கு இஸ்திதாத் வந்து விட்டதா? ஏன் திருமணத்துக்கு சொல்ல? திருமணம் அப்படித்தான சொல்லுது. திருமணத்துக்கு ரசூல் என்ன சொன்னாங்க? யா மாஷர ஷபாப் மனிஸ்தா மின்குமுல் பாஅத ஃபலியதஸவ்வுஜ். யாருக்கு திருமணம் செய்ய முடியுமோ திருமணம் செய்யுங்கன்னு ரசூல்லா சொல்றாங்களே. எல்லா கமிட்மெண்ட்டையும் முடிச்சுட்டு ஒரு 50-60 வருஷத்துக்கு மேல உண்மை சம்பவம் சபையை திரிக்க வைப்பதற்காக சொல்லுகிறேன் என்று நினைக்காதீர்கள். ஒரு பையன் மாணவன், 10ஆம் வகுப்பு கூட முடிக்கல, 10ஆவது அந்த கேப், நேரா போய் அவங்க பேரண்ட்ஸ் சொல்றான், மம்மி ஐ காண்ட் கண்ட்ரோல் மை டிசைர், எனக்கு கல்யாணம் பண்ணிங்கிறான். என்ன செய்யறதுனே தெரியல, என்னால் என்னுடைய ஆசையை கட்டுப்படுத்த முடியவில்லை, எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. இப்ப இவனை பாராட்டணுமா, இவனை குறை சொல்லணுமா சொல்லுங்க?
அப்ப எவ்வளவு தெளிவா இருக்கிறீங்க எல்லாரும்.
அதான் சொல்லுவோம். அப்போ இந்த மனிதத்தான வரும்போது அங்க நம்ம என்ன பாக்குறது இல்ல, எல்லா கமிட்மெண்ட்டையும் முடிச்சுட்டு எல்லா செட்டில்மெண்ட்டையும் முடிச்சுட்டு மூணு பையன் இருந்தா மூணு பையனுக்கு வீடு வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தாடி நரைத்ததற்கு பிறகு போய் பார்த்துட்டு வர்ற கடமை நினைக்கிறது இல்லையே. ஹஜ்ஜுக்கு மட்டும் எவ்வளவு நம்ம என்ன செய்து கொடுக்கிறோம் சகோதரர்களே, இப்படி மாற்றிவிட்டோம். இது நம்முடைய தவறு அல்ல, நம்முடைய மூதாதையர்களின் தவறு. ஏன் காலம் காலமாக இப்படித்தான் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். பள்ளிவாசலிலே போய் முன்சப்பிலே தொழுதாலே அது வந்து ஒரு செய்யக்கூடாத ஒரு காரியம் போல் இன்றைக்கு பார்க்கப்படுகிறது. ஒரு காலத்துல பசங்கள்லாம் தொழுதுட்டு அப்பப்ப வீட்டுக்கு சலாம் சொன்னா கிழவன மாதிரி சலாம் சொல்றாங்க. ஏன் அவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் சலாம் சொல்லுவதும் பள்ளிக்கு செல்வதும் யாருடைய வேலை, வயதானவர்களின் வேலை. இப்படிதானா? அதனால்தான் பாருங்க ஊர்ல நீங்க இன்னைக்கு தான் கொஞ்சம் மாறிக்கிட்டு வருது. பள்ளிவாசல் முத்தவள்ளி பூரா யாராதான் இருப்பாங்க, எல்லாம் வயசானதுக்கு எல்லாம் வயதான பெரியவர்களைத்தான் பள்ளிவாசல் முத்தவள்ளிகளாகவும் பொறுப்பாளர்களாகவும் நிர்வாகிகளாகவும் வைத்திருப்பார்கள். இன்னைக்கு தான் அலம்துல்லா கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றங்கள் வந்து இளம் தாடி மீசையோர் இன்றைய இளைஞர்கள் பள்ளிவாசல்களை பராமரிக்கிற நிர்வகிக்கிற ஒரு காலத்திற்கு வந்து விட்டோம். பருமை சகோதரர்களே, அப்ப ஹஜ் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் நமக்கு வாய்ப்பையும் வசதியையும் உடலில் வலிமையையும் தெம்பையும் கொடுத்திருக்கிறானா, அதை நம்ம நினைச்சுக்கூடாது சகோதரர்களே. காலம் தாழ்த்தாமல் அந்த கடமையை செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான ஒன்று. இந்த ஹஜ்ஜிலே பாருங்களேன், நிறைய விஷயங்கள் இருந்தாலும் படிப்பினை பெற வேண்டும் என்கூடிய அடிப்படையில் சில விஷயங்களை பார்க்க வேண்டும் என்றால் இஹ்ராம். இந்த இஹ்ராம் என்பது எதற்காக இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு இஹ்ராம் என்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறது. ஹஜ்ஜுக்கோ உம்ராவுக்கோ செல்பவர்கள் இஹ்ராம் என்கிற ஒரு ஹாலத்திற்குள் நுழைகிறோம். இஹ்ராம் என்பது என்ன? அது ஒரு ஹாலத், ஒரு ஸ்டேட்டஸ், ஒரு நிலை. அந்த இஹ்ராமுக்குள் போய்விட்டால் அதனுடைய அர்த்தமே என்ன சொல்கிறது? ஹராம் ஆக்குதல் அப்படின்னு அர்த்தம். ஹராம் ஆக்குதல்னா என்ன? எவைகளையெல்லாம் மார்க்கம் சில விஷயங்களை நமக்கு ஏற்கனவே ஹலாலாக்கி இருக்கிறதோ அந்த ஹலாலாக்கி இருக்கிற விஷயங்களை என்ன செய்கிறோம்னா ஹலாலாக்குகிறோம். உதாரணமாக அதை ஹராம் ஆக்குகிறோம். உதாரணமாக நகம் வெட்டக்கூடாது, முடி வெட்டக்கூடாது, அப்புறம் வேட்டையாடக்கூடாது. முன்னாடி வேட்டையாடிக்கிட்டு இருந்தோமா இல்ல ஆடிக்கிட்டு இருந்தவங்களுக்கு அது வேட்டையாடக்கூடாது. வேற புற்பூண்டுகளை கூட என்ன செய்யக்கூடாது, பிடுங்க கூடாது. இவைகளெல்லாம் நமக்கு அனுமதிக்கப்பட்ட விஷயங்கள், ஆனால் அங்கே அனுமதிக்கப்படாததாக மாறுகிறது. இதிலே தத்துவம் என்ன தெரியுமா? மார்க்கம் என்று வந்தால் அனுமதிக்கப்பட்ட விஷயத்தையே கூட நீ தவிர்ப்பதற்கு உன்னை தயாராக்கிக் கொள்ள வேண்டும் எனும் போது அனுமதிக்கப்படாத விஷயம் குறித்து நீ என்ன முடிவு எடுக்க வேண்டும்? அதுதான் விஷயம். அஜி கும்ராவுக்கு வரும்போது எவ்வளவு பேணுதலோடு நகவட்டக்கூடாது நகவட்டக்கூடாது, அங்க இருக்கிற அந்த பேணுதல் உனக்கு எங்க இருக்கணும்? எல்லா இடங்களிலும் இருக்க வேண்டும். இஹ்ராம் என்கிற ஹாலத்திற்குள்ளே நுழைவதற்கு முன்பு எவைகளெல்லாம் உனக்கு மார்க்கம் தடை செய்திருக்கிறதோ அந்த தடைகளை தடைகளாக பார்க்க வேண்டும். அந்த தடைகளின் பக்கம் நெருங்கிவிடக் கூடாது, அந்த தடைகளை தொடக்கூடாது. அதனால்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவன் வைத்திருக்கிற ஹராமை குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற போது என்ன சொன்னார்கள் தெரியுமா? அல்லாஹ் எவைகளை ஹராம் என்று தடை செய்து வைத்திருக்கிறானோ அவைகளெல்லாம் அல்லாஹ் உருவாக்கி வைத்திருக்கிற வேலிகள். ஒரு வேலிதான் ஒரு தோட்டத்திற்கு பாதுகாப்பு. ஒரு தோட்டத்தை நீங்கள் உருவாக்குவது பெரிதல்ல, உருவாக்கிய தோட்டத்தை நீங்கள் பாதுகாக்க வேண்டும். இப்படித்தானே விவசாயம் செய்கிறீர்கள், உருவாக்கி வைத்து விட்டீர்கள். மகசூல் வரும்போது அதை எப்போது உங்களால் அனுபவிக்க முடியும்? நீங்கள் விவசாயம் செய்ய ஆரம்பித்து விதைகளை போட்டு தண்ணீரை ஊட்டி நாற்றுகளை நட்டு எல்லாம் நீங்க செஞ்சிட்டீங்க, ரைட். அந்த மகசூலுக்காக நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் டக்கு ஏதாவது ஆடு மூடு உள்ள புந்திருச்சுன்னா என்ன ஆகும்? திடீர் என்று எவனாவது ஒரு வாகனத்தை கொண்டு வந்து உள்ளே ஏற்றி விட்டு எல்லா நாற்றுகளையும் கூடங்களாக ஆக்கிவிட்டால் என்ன ஆகும்? அப்ப அதை பாதுகாப்பதற்கு, பராமரிப்பதற்கு, அதை பக்குவமாக அதனுடைய பயன்பாடுகளை பெறுவதற்கு எல்லா பணிவிடைகளையும் செஞ்சு எப்படி ஒரு வேலிகளை நீங்கள் அமைத்து வைக்கிறீர்களோ அது போன்றுதான் இந்த மார்க்கத்தின் புனிதங்களை, அரபுகளை, மரபுகளை நீங்கள் பாதுகாப்பதற்கு ஹராம் என்கிற ஒரு வேலியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருக்கிறார். ஹராம் என்கிற ஒரு வேலியை வைத்திருக்கிறான். அதனால்தான் அல்லாஹ் தடைகளாக வைத்திருக்கிற இந்த ஹராம்கள் என்பது அல்லாஹ் உருவாக்கி வைத்திருக்கிற வேலி. அந்த வேலியை நீங்கள் தொடாத வரைக்கும் தான் உங்களுக்கு என்று அல்லாஹ் வைத்திருப்பதை நீங்கள் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்றது. அப்ப அந்த ஹராமை தொடக்கூடாது என்கிற உணர்வைத்தான் இந்த இஹ்ராம் என்பது நமக்கு தருகிறது. அல்லாஹ்வுக்காக வந்துட்டோம் இவ்வளவு தூரம், எவ்வளவு பேணுதலாக இருப்போம் சகோதரர்களே. அந்த குறிப்பிட்ட சில தினங்களில் செய்ய வேண்டிய கிரியைகளை மிகச்சரியாக செய்வதற்காக வேண்டி வரக்கூடிய அசௌகரியங்களை எல்லாம் தாங்கிக் கொள்கிறோமா இல்லையா? அதே போன்று ஏனைய தினங்களிலும் ஏனைய நாட்களிலும் குறிப்பாக உங்களுடைய தாயகம் நீங்கள் திரும்புகிற போதும் ஹராமை தொடக்கூடாது என்கிற லட்சியத்தோடு வாழ வேண்டும் என்கிற அந்த ஒற்றை வரி உபதேசத்தை தான் இந்த இஹ்ராம் என்பது நமக்கு தருகிறது. அடுத்து இந்த ஹஜ்ஜிலும் உம்ராவிலும் குறிப்பாக இந்த ஹஜ்ஜிலே நமக்கு
இஸ்லாமிய மயமாக அல்லாஹ் ஏற்படுத்தக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு உணர்வு கல்வியா முடிதல். லப்பைக் அல்லாஹும்மா லப்பைக், லப்பைக் லா ஷரீக லக லப்பைக், இன்னல் ஹம்த வன்னிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக. ஊரிலே இருக்கும்போது நாட்டிலே இருக்கும்போது ஷிர்கை பற்றி பேசாதவன் கூட ஷிர்கை பற்றி பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை எது ஏற்படுத்துது? இந்த ஹஜ் உம்ராவும் ஏற்படுது. இவர்கள் ஊர்ல எல்லாம் என்னங்க பிரச்சனை இன்றைக்கு அழைப்பாளர்கள் பேஸ் பண்ணுகிற பெரிய பிரச்சனையை ஷிர்கை பத்தி தான் பேசுறாதீங்க, தர்கா பத்தி தான் பேசுறாதீங்க, இப்ப என்னப்பா பேசணும், சும்மா ஏதாவது பேசுங்க, சும்மா ஏதாவது பேசுறதுக்கு தான் இன்றைக்கு மக்கள் பயான்களை ஆங்காங்கே அரேஞ்ச் பண்ணுகிறார்கள். ஷிர்கை பற்றியோ விதாத்துகளை பற்றியோ பேசினால் கூட்டம் நடத்துபவர்களுக்கு அது ஒரு அலர்ஜியை ஏற்படுத்துகிறது. ஏன் சமுதாயத்துல பிரச்சனை வந்துடும், என்னப்பா பேசணும், மலக்குமார்களை பத்தி பேசுங்க, சஹாபாக்களுடைய சிறப்புகளை பத்தி பேசுங்க, சொர்க்கத்தை பத்தி பேசுங்க, நரகத்தை பத்தி பேசுங்க, இதை எல்லாத்தையும் பேசுறதே எதுக்காக? சிர்கிலிருந்து விலகி தௌஹீதின் பக்கம் மக்களை கொண்டு வருவதற்காக. அப்ப அந்த சிர்கை பற்றி பேசுவதற்கு பயந்தவர்கள் கூட சப்தமிட்டு விண்ணதிர அவர்கள் முடங்குவது சன்னிதானத்திற்கு வந்து விட்டோம், லப்பைக் அல்லாஹும்மா லப்பைக் யா அல்லாஹ் உன்னுடைய சன்னிதானத்திற்கு வந்து விட்டோம், லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் யா அல்லாஹ் உனக்கு இணையே இல்லை துணையே இல்லை உன்னிடத்திலே வந்து விட்டோம், இன்னல் ஹம்த உன் நியமத்த ஆட்சியும் புகழும் அதிகாரமும் அருட்கொடையும் உனக்கே சொந்தம், உனக்கு இணையே இல்லை என்று நாம் என்ன செய்கிறோம், விண்ணதிர தௌஹீதுனுடைய புகழை பாடிக்கொண்டே இருக்கிறோம். இதை நம்ம என்ன செய்யணும், 14 நூற்றாண்டுகளுக்கு பின்னாடி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு எதற்காக விரட்டியடிக்கப்பட்டார்கள், இந்த ஷிர்கை கண்டித்ததற்காகத்தான். லாத்தையும் உஸாவையும் மனாத்தையும் யவுசையும் யவுக்கையும் நசரையும் ஹுபலையும் கண்டித்து பேசியதனால் தான் ரசூலுல்லா விரட்டப்பட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாக பேசுவதை அவர்கள் தடுக்கவே இல்லை, இப்படிதானா அவங்களே வந்தாங்களே ஒரு கட்டத்தில். அல்லாஹ்வே குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், நீங்கள் கொஞ்சம் கண்டுகொள்ளாமல் இருந்தால் அவர்களும் கண்டுகொள்ளாமல் இருப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள், நீங்கள் கொஞ்சம் விட்டுக் கொடுத்தால் அவர்களும் விட்டுக் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். அப்ப அங்க பிரச்சனையே என்ன, அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு செய்யக்கூடாது, அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய இபாதத்துகளை அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு செய்யக்கூடாது, இதுதான் அங்கே பிரச்சனை. வேற என்ன பிரச்சனை எங்க, எந்த அளவுக்கு காபத்துல்லாவிலே நாங்களும் தொடுகிறோம் நீங்களும் வந்து தொடுது கொள்ளுங்கள் அப்படின்னா எவ்வளவு பெரிய அட்ஜஸ்ட்மெண்ட், எவ்வளவு தூரம் இறங்கி வர்றாங்க. இந்த நாட்டில் நீங்கள் அல்லாவை பற்றி பேசவே கூடாது என்று விரட்டியவர்கள், அதற்காக பல பேரை பலி கொடுத்து பலி கொடுத்தவர்கள், பலி எடுத்தவர்கள் ஒரு கட்டத்தில் என்ன செய்யறாங்க, வாங்க காபத்துல்லால நீங்களும் தொழுதுக்கங்க நாங்களும் எங்களுடைய இணை கடவுளர்களை பூஜித்துக் கொள்கிறோம் என்கிற அளவிற்கு சமரசத்திற்கு வரத்தான் செய்தார்கள். அந்த சமரசம் ஒரு காலம் ஏற்றுக்கொள்ளப்படாது ரசூலுல்லா அங்கே சொன்னதன் விளைவுதான் என்ன செய்யப்பட்டாங்க, அனுப்பப்பட்டாங்க. 10 காலம் காத்திருக்கிறார்கள், 9 காலம் காத்திருக்கிறார்கள், திரும்ப உள்ள வருவதற்கு வாய்ப்பு கிடைத்தவுடன் சப்தம் போட்டு சொன்னார்கள், ஏன் இதுக்காக தானடா என்னை விரட்டி அடித்தீர்கள், இதை சொன்னதற்காகத்தானே என்னை விரட்டி அடித்தீர்கள், இப்ப உங்களால் என்ன செய்ய முடியும், அல்லாஹ் எங்களுக்கு எவ்வளவு பெரிய சிறப்பை கொடுத்திருக்கிறான், அல்லாஹ்வுடைய கொள்கைதான் இறுதி வரைக்கும் அழியாதது. எந்த அளவிற்கு யுரீதுன லிஸ்ஃபு நூரல்லாஹி பிஅஃவாஹி வல்லாஹு முதிம்மு நூரிஹி வலவ் கரிஹல் காஃபிரூன், அல்லாஹ்வின் ஜோதியை தங்கள் வாய்களால் ஊதி அணைத்து விடலாம் என்றவர்கள் நாடுகிறார்கள், ஆனால் அல்லாஹ் அவனுடைய ஒளியை நிச்சயம் பரிபூர்ணப்படுத்தத்தான் செய்வான். இந்த காஃபிர்கள் அதை விரும்பாவிட்டாலும் சரியே, அபு ஜஹல்களும் அபு லஹபுகளும் அதை விரும்பவில்லை, இறுதி மூச்சு இருக்கும் வரை அவர்கள் எல்லாம் எதிர்க்கத்தான் செய்தார்கள். அதற்காக பல போர்களை நடத்தினார்கள், பல படைகளை திரட்டினார்கள், பல லட்சம் ரூபாய்களை அல்லது அன்றைக்கு இருந்த பல பொருளாதாரங்களை செலவழித்தார்கள், எவ்வளவோ நெருக்கடிகளை ஏற்படுத்தினார்கள், எவ்வளவோ இடர்பாடுகளை இன்னல்களை உருவாக்கினார்கள், பல நாட்டு மன்னர்களை எல்லாம் இஸ்லாத்திற்கு எதிராக ரசூலுல்லாவுக்கு எதிராக தூண்டிவிட்டார்கள், பொருளாதார தடையை விதித்தார்கள், எல்லாவற்றையும் மின்முகத்தோடு ஏற்றுக்கொண்டு எல்லாவற்றையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் உடலில் ஏற்றி வைத்த எதிர்ப்பு சக்தியை கொண்டு எதிர்த்து எல்லாத்தையும் தாங்கி 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 ஒரு கட்டம் வருகிறது, ஹஜ் என்கிற கடமையை நிறைவேற்ற உள்ளே வருகிறார்கள், அடித்து சொல்லுகிறார்கள், உறக்க சொல்லுகிறார்கள், லப்பைக் அல்லாஹும்மா லப்பைக். அப்படிப்பட்டது இந்த தல்வியா, அவ்வளவு வீரமிக்க ஒரு முழக்கம், இஸ்லாமிய முழக்கத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாக எந்த திக்கரையும் எந்த துவாவையும் மௌனமாக சொல்லுங்கள் என்றுதான் மார்க்கம் நமக்கு சொல்லிக் கொடுத்தது. குர்ஆனில் ஒரு வசனமே இருக்கிறது, நீங்கள் அல்லாஹ்வை அழைக்கும் போது எப்படி அழைக்கணும்னு, ததர்ருஅன் வ குஃபியத்தன், பணிந்து பயந்து அமைதியாக மௌனமாக நீங்கள் கேளுங்கள் அப்படி சொல்லுகிற மார்க்கம்
ஒரு இடத்தில் சட்டத்தை தளர்த்துகிறது. ஹஜ்ஜின் வந்துட்டீங்களா, தல்பியாவை அடித்து சொல்லுங்கள். ஹஜ்ஜுக்கு எல்லாருக்கும் கேட்கணும், உலகத்தில் இருக்கிற எல்லாருடைய செவிகளிலும் இன்னதிரை இது விழ வேண்டும் என்பதற்காக அங்கே கூடுகிற ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களும் ஒரே நேரத்தில் கோரசாக சத்தம் எழுப்புகிறார்கள், லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக். அப்போ சர்வதேச அரங்கில் சர்வதேச அளவில் தௌஹீதின் சங்கநாதம் முழக்கமாக அல்லாஹ் வைத்திருக்கிற தல்பியா இந்த ஹஜ்ஜிலும் உம்ராவிலும் இடம்பெற்றிருக்கிறது எனும்போது இது எவ்வளவு பெரிய முக்கியமான ஒன்று. அடுத்து தவாஃப் எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு கடமையாக ஒரு கிரியையாக இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறது. அன்பு சகோதரர்களே, உலகத்திலே வாழுகிற போது உலகத்தில் வாழுகிற பூமியில் வாழுகிற அடியார்களுக்கும் வானத்திலே வாழுகிற அடியார்களுக்கும் அல்லாஹ் கொஞ்சம் வித்தியாசமான கடமைகளை கொடுத்திருக்கிறார். பூமியிலே இருக்கிற நாம் இறைவனை நினைக்க, இறைவனை தொழுக, இறைவனை நினைவு கூற இந்த தொழுகை, இந்த நோன்பு, இது போன்ற கடமைகள், ஜக்காத், தான தர்மம் போன்ற கடமைகள் மாணவர்களுக்கு என்று அல்லாஹ் ஒரு கடமையை வைத்திருக்கிறார். மாணவர்கள் நோன்பு இருக்கிறார்களா? மாணவர்கள் நோன்பு இருக்கிறார்களா? ஏ, அவர்களுக்கு நோன்பு என்பது அவசியம் இல்லை. காரணம், அவர்கள் உணவிற்கு அப்பாற்பட்டவர்கள், அவர்கள் உணவு ஊன் உறக்கம் போன்றவற்றுக்கு அப்பாற்பட்டவர்கள். அல்லாஹ் குர்ஆன் எப்படி சொல்கிறான், இடைவிடாமல் இறைவனை வணங்குபவர்கள். எப்படி அவர்கள் வணங்குகிறார்கள்? எல்லாமே நமக்கு எல்லாம் கேப்புங்க, 24 மணி நேரம் தொடர்ந்து திக்ர் சொல்லுங்கன்னா பூமியில ஒரு ஆள் கூட முஸ்லீமா வாழ முடியும். அப்படிதானே, 24 ஹவர்ஸ் நீங்க திக்ர் சொல்லிக்கிட்டே இருக்கணும், அதையும் 24 டேஸ் சொல்லணும்னா என்ன ஆகும், நடக்குமா? நமக்கு எவ்வளவு சிறப்பான ஒரு அடிப்படை, அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய நேரத்தில் நினைவு கூறுங்க, மற்ற டைம்ல நினைவு கூறாட்டாலும் பரவாயில்ல, மறக்காதீங்க, அந்த சட்டம் இருக்கிறது. ஆனால் 24 மணி நேரம் நம்முடைய நாவுகள் முணுமுணுத்துக் கொண்டே இருக்கிறதா? இப்படி இல்லை. ஆனால் மலக்குமார்கள் எப்படி அல்லாஹை அவர்கள் நினைவு கூறுகிறார்கள்? எப்படிப்பட்ட அடிப்படையில் இறைவனுடைய புகழை அவர்கள் துதிபாடி கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு வசனத்தில் கேப் இல்லாமல் ஒரு வேலை பார்க்கறதுங்கிறது ரொம்ப கஷ்டங்க. அதனால்தான் பள்ளிக்கூடத்திலே படிக்கிற மாணவர்களுக்கு பல கேப் இருக்கு. இவனா உருவாக்கிக்கிற கேப் இல்ல, அவர்களாக உருவாக்கி தரக்கூடிய கேப். அப்படிதானா, ஒரு நாளைக்கு ஒரு 8 பீரியட் நடத்துகிறார்கள் என்றால் காலை அப்படி ஒரு பிரேக் கொடுக்கணும், திரும்ப லஞ்சுக்கு ஒரு பிரேக் கொடுக்கணும், இப்படி ஒரு 2-3 பிரேக் கொடுத்தா தான் அவனால ஒரு 8 மணி நேரம் அல்லது 6 மணி நேரம் கான்சென்ட்ரேஷனாக உட்கார முடியும். அதுதான் மனித இயல்பு. ஆனால் மலக்குமார்களை எல்லாம் எந்த இயல்பிலே வைத்திருக்கிறான், இடைவிடாமல் அல்லாஹ்வை அவர்கள் இரவும் பகல் நினைவு கூறுகிறார்கள். அப்படிப்பட்ட அந்த மலக்குமார்கள் மட்டுமே செய்கிற ஒரு இபாதத், அதுதான் என்னது, அவர்கள் என்ன செய்கிறார்களாம், அரசை சுற்றி வலம் வருகிறார்கள். அந்த வலம் வருதல் என்கிற ஒரு கடமையை உலகத்தின் எந்த பாகத்திலே பிறந்த எந்த முஸ்லீமும் அவனுடைய சொந்த இடத்திலே செய்ய முடியாது. அவன் எங்க வந்துதான் செய்யணும், காபத்துல்லாக்கு வந்தா செய்யணும். எங்க ஊரு முஸ்லீம்கள் பாரம்பரியம் உள்ள ஊரு, எங்க ஊர்ல முஸ்லீம்கள் பல்கா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 10 கோடி ரூபாய் செலவுல நாங்க பள்ளிவாசல கட்டி இருக்கிறோம். 10 கோடி இல்ல சகோதரா, நீ 10,000 கோடிக்கு செலவு பண்ணாலும் உன் பள்ளிக்குள்ள போய் நீ தொழுதுட்டு தான் வரணுமே தவிர நீ என்ன பண்ண முடியாது, தவாஃபணும். சில மூடர்கள் புரியாமல் தர்காவில மங்கு மீண்டும் செய்து கொண்டிருக்கிறார்கள், அறியாமையின் வெளிப்பாடு, அதற்கும் மார்க்கத்திற்கும் சம்பந்தம் இல்லை. அப்படிதானா, நமக்கு தவாஃப் செய்வதற்கு அனுமதிக்கப்பட்ட, அங்கீகரிக்கப்பட்ட, கட்டளையிடப்பட்ட ஒரே இடம் இது, காபத்துல்லா. இது யாருடைய இபாதத் தக்வீலி, யார் செய்யக்கூடியது? இது வானத்திலே இருக்கிற, வானலோகத்திலே இருக்கிற மலக்குமார்கள் அல்லாஹ்வை புகழ்வதற்கு எப்படி இடைவிடாமல் தியானம் செய்து கொண்டிருக்கிறார்கள், துதித்துக் கொண்டிருக்கிறார்களோ, அவர்களை குறித்து அல்லாஹ் ரசூலுல்லாஹிக்கு சொன்னது, மலக்குமார்கள் யார் தெரியுமா, தங்கள் இறைவனின் புகழை பாடிக்கொண்டே இந்த அரசை என்ன செய்கிறார்கள், அவர்கள் வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப அந்த வலம் வருதல் என்கிற ஒரு கிரியை முழுக்க முழுக்க மலக்குமார்கள் மட்டுமே செய்து கொண்டிருப்பது, அந்த மலக்குமார்கள் செய்யக்கூடிய அதற்கு ஒப்பான ஒரு கிரியையை இந்த பூமியில் இருப்பவர்களும் செய்யட்டும் என்கிற ஒரு உணர்வை ஏற்படுத்தக்கூடியதா என்னது இந்த தவாஃப். அப்படி யோசிக்கணும், அப்படியே போயிட்டு இருந்துட்டு ஏதோ ஒரு ஞாபகத்துல சுத்தி சுத்தி வர்றதல்ல, இந்த போகும்போதே இந்த சிந்தனைகள்லாம் நமக்கு வரணும். இப்படி எல்லாம் இந்த உலகத்தில் வளம் வருவதற்கு அனுமதித்திருக்கிற ஒரு இடம் இது. இந்த வளம் வருதல் என்கிற இவாதத்தை முழுக்க முழுக்க யார் செய்யறது, வானவர்கள் மட்டுமே செய்வது, வானவர்கள் மட்டுமே செய்கிற ஒரு கிரியையை, ஒரு வணக்கத்தை, ஒரு வழிபாட்டை, ஒரு கடமையை, ஒரு உணர்வை, ஒரு பயபக்தியோடு செய்யப்படக்கூடிய ஒன்றை அல்லாஹ் பூமியில் பிறந்திருக்கிற மலத்தையும் ஜலத்தையும் சுமந்து கொண்டிருக்கிற நமக்கும் கொடுத்திருக்கிறானே என்கிற சிந்தனை வர வேண்டும். நமக்கும் மலக்குமார்களுக்கும் எத்தனை வித்தியாசங்க, எப்படி பார்த்தாலும் வித்தியாசம். அப்படிதானே அல்லாஹ்வின் அடிமைகள் என்று பார்க்கிற விஷயத்தில் தான் மலக்குமார்களும் அடியார்களும் உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களும் ஒன்றிணைவார்களை தவிர மற்ற எல்லா விஷயங்களிலும் அல்லாஹ் முழுக்க முழுக்க எப்படி வைத்திருக்கிறான், அவர்களை புனிதர்களாக வைத்திருக்கிறான். அவர்கள் படைப்பின் மூலதனமே எது? ஒளி. நம்முடைய மூலதனம் மண். ஆனா அவங்க எல்லாம் பெருமை இல்லாம அல்லாஹ் வணங்கிட்டு இருக்கிறாங்க. மண்ணில் படைக்கப்பட்ட மனிதர்கள் என்ன செய்ய பெருமை அடித்துக் கொண்டிருக்கும். இவ்வளவு ஒரு மோசமான விஷயம் பார்த்திருக்கலாம். அப்போ அப்படிப்பட்ட ஒரு விவாதத்தை, ஒரு கிரியை தான் இந்த தவாஃப் என்கிற ஒரு உணர்வை நமக்கு இந்த ஹஜ்ஜின் மூலம் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ஏற்படுத்துகிறார். அடுத்து என்னது? சை. இது சாதாரணமானதா? யாரு செஞ்சது இந்த சையை? யாருடைய தாய்? உன்னை அறுத்து பலியிட போகிறேன் என்று சொல்லும் போது கொஞ்சம் கூட யோசிக்காமல் டக்குன்னு சொன்னார். என்னன்னு? நீங்கள் ஏவப்பட்டதை செய்யுங்கள், நீங்கள் ஏவப்பட்டதை செய்யுங்கள். இப்படி உலகத்தில் யாராவது சொல்லுவாங்களாங்க? பேசுகிற நானாக இருந்தாலும், கேட்கிற நீங்களாக இருந்தாலும், நீங்கள் 1000 பாசம் கொட்டி வளர்த்த உங்கள் அன்பு மகனாக இருந்தாலும், 10 லட்சம் அல்லது 50 லட்சம் நீங்கள் அவனை மெடிக்கல் காலேஜிலே சேர்ப்பதற்காக செலவு செய்த உங்கள் அன்பு மகனாக இருந்தாலும், உங்கள் 25 ஆண்டு கால 30 ஆண்டு கால வளைகுடா வாழ்க்கையின் அத்தனை மூலதனத்தையும் அவன் 1 டிகிரிக்காக நீங்கள் அடகு வைத்திருந்தாலும் சொல்லுவானா, மகனே கனவிலே உன்னை கண்டேனடா அறுத்து வழியலாம் என்று நீ என்ன கருதுகிறாய்? சும்மா கேட்டு பாருங்களேன் என்ன சொல்லுவாங்க. முதல்ல என்ன கேட்பான்? இன்னும் நீங்க எந்திக்கலையான்னு கேட்பான். அல்லது வேற மாதிரி வீடா இருந்தா வேற மாதிரி கேட்பான். அந்த அளவிற்கு ஒரு சூழல் தான் இந்த உலகத்திலே பார்க்க முடியும். ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனுக்கு ஆடம்பரத்தை தந்ததாக சரித்திர குறிப்பு இல்லை. விரும்பியதையெல்லாம் நான் அவர் இப்ராஹிம் நபி வாங்கி கொடுத்து வளர்த்தார் அப்படின்னு ஏதாவது இருக்குதா? ஒரு நபிமார்கள் சொன்னாலே ஏனைய மனிதர்கள் வாழக்கூடியதை விட பொருளாதாரத்தில் கொஞ்சம் குறைந்தவர்களாகவும் பல தியாகங்களையும் பல அர்ப்பணிப்பலிகளையும் செய்து வளர்ந்த ஒரு குடும்பத்தின் சூழலிலே பிறந்த ஒரு பாலகனாக இருந்தாலும் இத்தனைக்கும் எல்லோருக்கும் கிடைத்ததை போல் அல்லாஹ் இப்ராஹிம் நபிக்கு இஸ்மாயில் நபியை வாரிசாக கொடுக்கல. பல பிரார்த்தனைகள் அல்லாஹ்விடத்தில் அவர் மன்றாடி கேட்டு நீ உலகத்தில் ஏனைய மனிதர்களாக இருந்தால் நிராசை அடைந்திருப்பார்கள். அவர் பிள்ளை செல்வத்தை கேட்கும் போதே அவ்வளோ எனக்கு சாலிகான வாரிசைத்தா என்று கேட்டு கேட்டு பெத்த புள்ள அந்த பிள்ளையை அறுத்து பலியிடுவதாக அவருக்கு என்ன வருது? கனவு வருது. நபிமார்களின் கனவு பொறுத்தவரைக்கும் அது என்னது? வகையின் ஒரு வகை. டக்குன்னு என்ன செஞ்சாரு? மகளே உன்னை அறுத்து பலியிடுவதாக நான் கனவிலே கண்டேன், நீ என்ன கருதுகிறாய் என்று சொன்னபோது தயக்கமும் இல்லாமல் சகோதரர்கள் குறைஞ்சபட்சம் அம்மா கிட்ட கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிட்டோம்னு கூட சொல்லலையே. எப்படி? என் அம்மாவும் சாதாரணமானவங்க இல்லையே. ஹாஜர் அலைஹி ஸலாத்து வஸலாம் சாதாரணமான பெண்மணியா? இன்றைக்கு கூட நம்முடைய குடும்பத்தில் எத்தனை பேருக்கு ஹாஜரா என்று பெயர் வைக்கிறோம்? யாருடைய நினைவிலே வைக்கிறோம்? அந்த ஹாஜர் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவருடைய நினைவிலே வைக்கிறோம். அந்த தாய் தப்பை கொஞ்சம் கேட்டு வந்துடுறேன், அல்லது வாப்பா சொல்லுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க வாப்பா, குடும்ப வளர்ச்சிக்கு டிஸ்கஷன் தான் ரொம்ப முக்கியம்லாம் சொல்லலையே. டக்கு அடித்தார். தந்தையே நீங்கள் ஏவப்பட்டதை செய்யுங்கள், இன்ஷா அல்லாஹு தஜித். அதுலயும் பாருங்க அவருடைய ஓவர் கான்பிடன்ட். அப்படி அவர் வரல, ஸ்மார்ட் பாய் அவர் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு? அல்லாஹ் நாடினால் என்னை பொறுமையாளர்களை ஒருவராக காண்போம். இப்படிப்பட்ட ஒரு அதபான புள்ள, அந்த பிள்ளையினுடைய தாகத்திற்காக இங்கும் அங்கும் அந்த தாய் ஓடிய, ஒரு ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் ஓடிய அந்த நினைவாக நாம் சை செய்கிறோம் என்றால், ஆனா இன்னைக்கு என்ன நடக்குதுங்க? இந்த சைலை இப்படியே போறான் அவருக்கு. எதுக்கு? செல்ஃபி எடுத்து அப்டேட் பண்ணிக்கிட்டு அவரு, நான் சைல இருக்கிறேன் சைல இருக்கிறேன், பெரிய போர்க்களத்துல இருந்துகிட்டு போர் பண்ற மாதிரி. ஆனா அல்லாவுக்காக வந்திருக்க எல்லாத்தையும் துனியாவெல்லாம் மறந்து உணர்வோடு சிக்கர்களோடு தினாமத்தோடு இபாதத்தோடு செய்ய வேண்டியத இன்றைக்கு எதோடு செய்து கொண்டிருக்க, அதற்காக வேண்டி விதவிதமாக வண்ண வண்ணமாக சிக்குகள் எல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டு சிப்பாயிடக்கூடாதான். அவருடைய ஒரு அங்க அசைவு கூட சிப்பாயிடம் ஏன் எல்லாத்துக்கும் கணக்கு போட்டு சவாபு கொடுக்க போறாங்க போல இருக்கு. நழுதுவில்லா சவாபை தேடுகிற இடத்தில் அதாபை தேடுகிற விஷயங்களில், சவாபை தேடுகிற விஷயம் தேடுகிற இடங்களில் அதாபை தேடுகிற விஷயம் இந்த செல்ஃபிகளோடு சுற்றுவது. எவ்வளவு உணர்வோடு செய்ய வேண்டியது அது. சரி, இந்த பக்கம் வாங்க. எந்த இடத்துல விட்டுட்டு போனாங்க? இன்றைக்கு இருப்பதை போல் சுகங்களையும், இன்றைக்கு இருப்பதை போல் சுகபோகங்களை உள்ளடக்கிய மக்கள் மாநகரமாது எந்த இடத்தில் இருக்கிறது என்றே கண்டுபிடிக்க முடியாத ஒரு இடமாக இருந்த நேரத்தில் தன்னுடைய மனைவியையும் மகனையும் விட்டுட்டு போனாங்க. அந்த சுபஹான யோசிச்சு பாருங்க, அந்த மாதிரி இன்றைக்கு உலகத்துல யாருங்க வர முடியும்? இந்த யார் இப்படி மனைவியை, ஒரு மனைவி எப்படி கொண்டு போய் விட்டுட்டு போவோமா? முதல்ல அப்படி விட்டுட்டு போறது நம்முடைய மனசு வருமா? அப்படியே மனது வந்தாலும் கொண்டு போய் விட்டா உண்டாட்டி ஏத்துக்கோலாம். எவ்வளவு பிரச்சனைகள் வரும் சகோதரர்களே. ஒண்ணும் இல்ல, நம்ம மனைவி அவங்க மனைவியை கூட்டு போவோம் ஊருக்கு, டிக்கெட் ரிசர்வ் பண்ணாம அன்ரிசர்வ்ல கூட்டு வந்திருக்க பாப்போம். ஒரு 2 மணி நேரம் டிராவல்ல, அதுக்கு அடுத்து பாருங்க நீங்க அதை சமாளிப்பதற்கு எத்தனை தினங்கள் தியாகம் செய்தாக வேண்டும் என்று. ஒரு இடத்துல கூட்டு போயிட்டீங்க, ஹோட்டல் நல்ல ஹோட்டல் இல்ல, சுவையான சாப்பாடு இல்ல, கொண்டு போய் உட்கார வச்சு சாப்பிட்டு கிளம்பி வந்திருக்கு பாப்போம். நீங்கள் மனைவியையே பிரிந்த கணவன், நீங்க எப்படி அட 11 மாசம் இந்த வெந்த பூமியில் நொந்து வேலை பார்த்துட்டு ஒரு மாசம் தான் போய் பொண்டாட்டியோட இருக்க போறீங்க, அந்த டைம்லயும் போய் ஒரு ஆர்வத்துல சுற்றுலாவுக்கு கூட்டு போறேன்னு சொல்லி கொஞ்சம் சலுகைகள் இல்லாமல் கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு அசௌகரியத்தை ஏற்படுத்துகிற ஒரு சூழ்நிலை உருவாக்கி பாருங்க. நீங்க ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு எத்தனை போன் கால் வரும், ஏங்க இவ்வளவு நாள் இல்லாம ஒரு மாசம் வந்திருக்கீங்க, இதை கூட உங்களுக்கு உருப்படியா கூட்டு போக தெரியாதா, என்னத்தான் நீங்க எல்லாம் வெளிநாட்டுல போய் இன்ஜினியரா வேலை பாக்குறீங்களோன்னு உங்க முதலாளி வரைக்கும் திட்டு விடும், உங்களுக்கு போய் எப்படித்தான் வேலை கொடுத்தானோ உங்க முதலாளின்னு அவனுக்கு வரை திட்டு விடும். எது ஒரு சின்ன அசௌகரியம் அங்கே மறுக்கப்பட்டால், ஒரு சின்ன அசௌகரியத்தை நீங்கள் குறைத்து விட்டால், ஆனா அங்க சௌகரியமே இல்லை, பொருளோ பூண்டோ எதுவுமே இல்லாத ஒரு இடம். இந்த பெண்மணி அல்லாஹு அக்பர் ஏற்றுக்கொண்டாரே, அப்படிப்பட்ட ஒரு ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச சை அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வரும். அன்பு சகோதரர்கள், எக்காரணத்தை கொண்டும் இந்த சையையோ தவாஃபையோ சாதாரணமாக இடைபோட்டு விடாது. குறிப்பாக வெளிநாட்டிலே இருக்கிறோம், அதிலும் குறிப்பாக சவுதி அரேபியாவிலே இருக்கிறோம், ஏனைய நாடுகளின் நகரங்களில் இருப்பவர்களை விட நமக்கு கொஞ்சம் அடிக்கடி அங்கே சென்று வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதனால் சாதாரணமாக இடைபோட்டு விடாதீர்கள். நம்பி பல பேருக்கு வருகிற பலகீனம் அதுதான். முதன் முதல் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் உம்ராவுக்காக போகும்போது எப்படி இருந்தது, இந்த நாட்டுக்கு வந்து எனக்கு எது கிடைச்சதோ இல்லையா இது கிடைச்சது ஊரெல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்போம், ஒரு 2 உம்ரா முடியட்டும், 3 உம்ரா முடியட்டும், சாதாரணமா போயிட்டு வெளியே வரும். நெஞ்சிலே கை வைத்து சொல்லுங்கள், அந்த முத முத உம்ராவுக்கு போகும்போது உங்களுக்கு வந்த அந்த ஆர்வமும் அந்த பக்தியும் அந்த பக்தியின் முக்தியும் இன்றைக்கு இருக்கிறதா, இன்றைக்கு இருக்கிறதா? அப்படி ரொம்ப சர்வ சாதாரணமாக போய்விட்டு வருகிறோம். இப்படி அல்ல, நீங்கள் போய் மிதிக்கிற மண் எப்படிப்பட்ட மண், யாருடைய காலடிப்பட்டதனால புனிதம்ங்கிற அர்த்தத்தில் அல்ல, அவ்வளவு தியாகங்களும் அவ்வளவு அர்ப்பணிப்புகளும் அவ்வளவு மிதமிஞ்சிய என்றால் அதை எடைபோட்டுச் சொல்ல முடியாத அளவிற்கு பக்தியின் உச்சத்தில் இருந்த ஒரு பெண்மணியின் நினைவாக நடைபெறக்கூடிய ஒரு விஷயம் அந்த சைதானா. அந்த சைக்கு அந்த தியாகத்திற்கு அந்த அர்ப்பணிப்பிற்கு அல்லாஹ் கொடுத்த பரிசு எது, என்ன பரிசு கொடுத்தான், ஸ்பாட்லயே அல்லாஹ் கொடுத்தான். அப்ப எந்த தியாகமும் வீண் போகாது என்பதை இந்த சை நமக்கு உணர்த்துகிறது. எந்த தியாகமும் எந்த அர்ப்பணிப்பும் நிச்சயம் வீண் போகாது இஹ்லாஸோடு நீங்கள் செய்தால், அதுதான் அந்த விஷயம். விதைகிற எல்லாமே நல்ல விதைகளாக மாறிவிடாது, ஆனால் இஸ்லாத்தின்படி சகோதரர்களே நீங்கள் இஹ்லாஸோடு விதைத்தால் நிச்சயம் நீங்கள் விதைத்த எல்லாமே உங்களுக்கு விளை நிலமும் விளை பொருள் தான். ஏன் அல்லாஹ் அந்த தியாகத்தை என்ன செய்யல, ஆண்டுகளுக்கு முன்பு ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன் மகனுக்காக, தன் அந்த பச்சை பாலகனுக்காக, அந்த பிஞ்சு குழந்தைக்காக இரணம் தேடி அங்கும் இங்கும் அலைந்த போது அல்லாஹ் கொடுத்த பரிசு சாதாரண பரிசு அல்ல. தண்ணீர் என்பது சாதாரணமானதா சகோதரர்களே? உலகத்தின் எல்லாவற்றையும் விட உயர்ந்தது தண்ணீர். அதனால் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் எல்லாவற்றையும் தண்ணீரிலிருந்து படைத்தோம் என்று இந்த நீர் குறித்த விஞ்ஞானத்தை அன்றைக்கே சொன்னார். ஒரு தேசத்தின் நாகரீகம் இந்த தேசத்தின் தண்ணீரை வைத்து கணக்கு போடப்படுகிறது. ஒரு தேசத்தின் வளர்ச்சி, ஒரு தேசத்தினுடைய எழுச்சி, ஒரு தேசத்தினுடைய பொருளாதார பின்புலம், ஒரு தேசத்தினுடைய தற்சார்பு பொருளாதாரம் அந்த நிலத்திலே அந்த பகுதியிலே இருக்கிற தண்ணீரை வைத்துத்தான். நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள், சில கிராமங்களில் அது சில பகுதிகளில் எங்கெல்லாம் சுவையான தண்ணீர் ஓடுகிற ஆறுகள் இருக்குமோ அங்கே இருப்பவர்களுக்கு இயற்கையாகவே சில நலினங்களும் ஒரு சில குணங்களும் இயற்கையாக பெறும். சென்னையை குறை சொல்கிறேன் என்று நினைக்காதீர்கள், அங்கே சில கரடு முரடான விஷயங்களை பல இடங்களிலே பார்ப்பீர்கள். சென்னையில் இருக்கிற எல்லாரும் அப்படி இல்லை, ஏனென்றால் பெரும்பாலும் சென்னைக்கு வந்தவர்கள் வெளியிலிருந்து வந்தவர்கள் தான். அங்க நீங்க அங்க போனீங்கன்னா நாகரிகமும் கலாச்சாரமும் நீங்கள் விரும்புகிற விதத்தில் இருக்காது. காரணம் அங்க என்ன இருக்குது, ஆனால் அதே நேரத்தில் கொஞ்சம் அப்படி ஒரு பாரம்பரியமாக நல்ல சுவை மிகு நீராக மண்வளம் கொண்ட நீர் வளம் கொண்ட ஒரு பகுதிக்கு செல்லுங்கள், அங்கே இருக்கிற மக்களின் குணநலனமும் பழக்கமும் வழக்கமும் கொஞ்சம் பண்போடு பணிவோடு இருக்கும். இஸ்லாம் என்பது அதற்கு அப்பாற்பட்டது. நாம் மார்க்கத்தை புரிந்து தெரிந்து தெளிந்து அல்லாஹ்வுடைய பயம் என்கிற ரீதியில் நடப்பவர்கள் அந்த அர்த்தத்தில் நான் சொல்லவில்லை. பொதுவாகவே தண்ணீர் என்பது அவ்வளவு முக்கியமானது. தண்ணீருக்காகத்தான் பல யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. காஷ்மீர் யுத்தம் முதல் கார்கில் யுத்தம் வரை தண்ணீருக்காகத்தான் நடந்து கொண்டிருக்கிறது. ஈராக்கை கூட பிடித்ததெல்லாம் பெட்ரோல் வளம் என்று நினைத்துக் கொண்டிருப்பார்கள், ஆனால் உண்மையிலேயே நீங்கள் ஆய்வு செய்து பார்த்தால் அங்கிருக்கிற நைலுக்கும் ஃபிராத்துக்காகவும் தான் தண்ணீர் என்பது அவ்வளவு முக்கியமானது. ஏன் சகோதரர்களே, நாம் இன்றைக்கு பயன்படுத்தக்கூடிய எந்த பொருளாக இருந்தாலும் அந்த பொருளை உருவாக்குவதற்கு லிட்டர் கணக்கில் தேவைப்படுவது என்னது, தண்ணீர். அதனால்தான் இன்றைக்கு தண்ணீரை எல்லாம் உறிஞ்சி உறிஞ்சி ஆட்டு மணல்களை எல்லாம் உறிஞ்சி உறிஞ்சி இன்னைக்கு நாடே சுடுகாடை போல் காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது. அப்ப அந்த தண்ணீரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரிசாக தருகிறான். அந்த தியாக பெண்மணியின் உணர்வுக்கு, அந்த அர்ப்பணிப்பிற்கு, அந்த கஷ்டத்திற்கு, அன்றைக்கு அல்லாஹ்வுக்காக அவர்கள் ஏற்றுக்கொண்டதற்கு அல்லாஹ் என்ன செய்கிறான், அந்த இரணத்தை, அந்த ரிசுக்கை தண்ணீராக தந்து அவர்களை கண்ணியப்படுத்துகிறான். இப்படி ஹஜ்ஜை குறித்து பேசிக்கொண்டே போகலாம். இறுதியாக ஒரே ஒரு செய்தியை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக அரஃபா சாதாரணமானதா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா கிரியைகளுக்கும் பல சிறப்புகள் சொன்னாலும் அரஃபாவை சொல்லும் போது என்னன்னு சொன்னாங்க, அல் ஹஜ் அரஃபா. அரஃபா உனக்கு கரெக்ட் ஆயிடுச்சுன்னா ஹஜ். அரஃபா என்பது அல்லாஹு அக்பர், ஒட்டுமொத்த இஸ்லாமிய உலகும் ஒரே இடத்திலே ஒன்று கூடி அந்த கஷ்டங்களை, அந்த அர்ப்பணிப்புகளை தாங்கிக் கொண்டு அந்த நிலத்திலே அல்லாஹுவை அஞ்சியவர்களாக, அல்லாஹுவை நினைவு கூர்ந்தவர்களாக அங்கே தரித்து அங்கே தங்கி நிற்கிறார்களே, அல்லாஹு அக்பர். எவ்வளவு அற்புதமான காட்சி! அல்லாஹுவே பெருமை அடிக்கிறான் அந்த காட்சியை பார்த்து. மாணவர்களிடத்திலே கேட்கிறான், நடிகார்கள் வந்திருக்கிறார்களே, தலை கலைந்தவர்களாக, புழுதி வடிந்தவர்களாக இங்கே வந்திருக்கிறார்களே, இவர்களுக்கு என்ன வேண்டும், நான் தருவதற்கு தயாராக இருக்கிறேன் என்கிற அளவிற்கு அல்லாஹ் பெருமை கொள்ளுகிற ஒரு நாள் இந்த அரபாவுடைய நாள். அல்லாஹ் ஏனைய தினங்களில் நரகத்தில் இருந்து வெளியேற்றுவதை விட அதிகமாக எதிரே வெளியேற்றுகிறான், இந்த நாளில் அரபாவுடைய நாளில் வெளியேற்றுகிறான். எவ்வளவு பெருசுங்க! நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபாவுடைய சிறப்பு குறித்து குறிப்பாக இந்த பத்து தினங்களுக்கு பொதுவாகவே சிறப்பு இருந்தாலும் இந்த அரஃபாவின் அந்த சிறப்பை நாம் மிஸ் பண்ணிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் அந்த ஹஜ் மைதானத்திலே அரஃபா திருவழியிலே கூடியிருப்பவர்களை தவிர்த்து மீதி இருக்கிற எல்லாருக்கும் ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்க, அரஃபா என்கிற நோன்பை நமக்கு ஒரு ஷரியத்தாக ஆக்கி கொடுத்தார்கள். அந்த நோன்பினுடைய சிறப்பு என்ன? ஒரு வருடமா? ஒரு வருடம் முந்தைய ஒரு வருட அப்படின்னா என்ன அர்த்தம்? ரைட்டு, அரஃபா வச்சிட போறப்ப என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படி முடிவெடுக்கலாமா? நிறைய பேர் அல்லாஹ்வுக்கு நான் கேள்விப்பட்ட சில பேர் எல்லாம் பண்ணிட்டு ஒரு உம்ராவுக்கு போய் கரெக்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சில பேர் நினைப்பதாக தகவல்கள் வருகிறது. அப்படி நாம் நினைத்துக் கொள்ளக்கூடாது. இதனுடைய அர்த்தம் என்னவென்றால் மனித பலகீனத்தின் அடிப்படையிலே கடமைகளில் குறை வைத்திருப்போம். இது வந்து என்னன்னா நம் செய்கிற எல்லா பாவங்களுக்குரிய ஒரு டோக்கன் என்று நாம் நினைத்துக் கொள்ளக்கூடாது. அந்த அர்த்தத்தில் அல்ல. இது என்ன, மனிதன் என்கிற அடிப்படையில் நமக்கு சில பலகீனங்கள் வந்திருக்கும், மனிதன் என்கிற அடிப்படையில் நம்ம அறியாமல் தவறுகள் செய்திருப்போம். அந்த பாவங்களை எல்லாம் கணக்கு போட்டு நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தீர்ப்பு தருவதாக இருந்தால் சொர்க்கம் என்பதை கனவிலே கூட நினைத்து பார்க்க முடியாது. அப்ப நம்மை மன்னிப்பதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில சூழ்நிலைகளை ஏற்படுத்துகிறான் இந்த பூமியில். பாவங்களில் இருந்து நாம் தவிர்த்து இருக்க வேண்டும் என்பதற்காக, செய்த பாவங்களை நினைத்து உள்ளபடியே வருந்த வேண்டும் என்பதற்காகவும் அல்லாஹ் நமக்கு பல வாய்ப்புகளை தருகிறான். அதில் ஒரு வாய்ப்பு தான் என்னது, இந்த அரஃபாவுடைய நோன்பு. அந்த நோன்பை ஹாஜிகள் அல்லாதவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்திருக்கிறார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த அரஃபா திருவழியில் அந்த கூட்டத்தை நாம் பார்க்கும் போது நமக்கு மார்க்கம் பரிபூர்ணப்படுத்தப்பட்டது நினைவுக்கு வர வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நாளின் புனிதத்தை போல, இந்த மாதத்தின் புனிதத்தை போல, இந்த மண்ணின் புனிதத்தை போல, உங்கள் ஒவ்வொருவருடைய மானம் புனிதமானது என்று சொன்னார்களே, அது நமக்கு நினைவுக்கு வர வேண்டும். ஒரு மனிதனுடைய, ஒரு இஸ்லாமிய சகோதரனுடைய, சக இஸ்லாமியனுடைய மானத்தோடு விளையாடுவது புனித காபாவின் கண்ணியத்தோடு விளையாடுவதற்கு சமம். ஒரு சக இஸ்லாமியனின் மானத்தோடு விளையாடுவது என்பது அல்லாவின் புனிதங்களோடு விளையாடுவதற்கு சமம் என்றெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்த எல்லா விஷயங்களும் நினைத்து பார்த்து இந்த ஹஜ்ஜினுடைய தினங்கள், குறிப்பாக இந்த ஹஜ்ஜினுடைய, இந்த துல்ஹஜ்ஜினுடைய முதல் பத்து தினங்கள் சகோதரர்களே, நம்மை அது ஒரு வடிகட்டிய இஸ்லாமிய உணர்வை இன்னும் இன்னும் நமக்கு உருவாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்த வேண்டும். ஏற்கனவே ஹஜ் முடிக்கக்கூடிய வாக்கியத்தை எல்லாம் நம்ம பல பேருக்கு தந்திருப்பான். யாருக்கு அந்த வாக்கியம் தரவில்லையோ அவர்கள் அந்த வாக்கியத்திற்காக மனமுறுகி அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். இந்த வருடம் யாருக்கெல்லாம் அல்லாஹ் ஹஜ்ஜினுடைய வாக்கியத்தை தந்திருக்கிறானோ அந்த ஹஜ்ஜுகளை வீணாக, விளையாட்டாக, விளம்பரத்திற்காக இல்லாமல், போயிட்டு வந்தா எங்க ஊர்ல என்ன ஹாஜியார்னு கூப்பிடுவாங்க, ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தாலும் எங்க ஊர்ல மதிப்பாங்க என்கிற ரீதியில் எந்த சிந்தனையும் வராமல், ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக இருந்தால் அதன் நற்கூலியாக சோனமன்றி வேறு இல்லை என்று ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறார்கள். ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக முடித்து விட்டு வந்தால் அவன் அன்று பிறந்த பாலகனை போல் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டவனாக திரும்பி வருவான் என்கிற செய்திகளை எல்லாம் மனதில் வைத்து ஒரு உருக்கத்தோடு இன்றைக்கு இருக்கிற இந்த இக்கட்டான எல்லா சூழ்நிலைகளில் இருந்தும் அல்லாஹ் நம்மை பாதுகாக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒன்றாக இந்த தூஹஜ் பத்து தினங்களை கடைபிடிப்போம். ஹஜ்ஜு செய்யாதவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஹஜ்ஜுக்குரிய பாக்கியத்தை வெகு விரைவிலேயே தர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து, யா அல்லாஹ் எதை நாங்கள் சொல்கிறோமோ, எதை நாங்கள் கேட்கிறோமோ அதன்படி வாழுகிற பாக்கியத்தை தருவாயாக என்று வேண்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன்.
அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.